நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம். தொண்டின் மேன்மை என்னும் தலைப்பில் நான் அறிந்ததை கூறவுள்ளேன். தொண்டு என்றால் மற்றவர்கள் துன்பம் அடையும் பொழுது அல்லது உதவி தேவைப்படும் போது அத்துன்பத்தினை நீக்கி தங்களால் இயன்ற உதவி செய்வது. அந்த பண்பு தான் சேவை மனப்பான்மை என்று குறிக்கும். தன்னலங்கருதாது பிறர்க்கு உழைக்கும் பண்பினை போற்றி பெருக்குதல் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். பிறர்க்கு உதவும் செயலை மறுபயன் கருதாது செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது சிலர் குறை கூறவும் நேரிடும். அதையும் மதித்து குறை தீர்க்க முயல வேண்டும். நாம் சேவை செய்ய தானே வந்துள்ளோம். தொண்டுக்கு தியாகமே உரைக்கல். தொண்டு செய்யும் பொழுது பாராட்டை எதிர்பார்ப்பது சேவைக்கு இழுக்காகும். பாராட்டினையோ பணத்தினையோ எதிர்பார்த்து செய்தல் அதனை தொண்டு என்று கூற முடியாது. இதற்கு ஏன் தொண்டு செய்ய வேண்டும் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் இருக்கலாம். பிறருடைய தொண்டில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்தது முதல் சுமார் 20 வயது வரை இன்னொருவரது உழைப்பே நமது உணவாகிறது. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு பள்ளியிலேயோ கல்லூரியிலோ படித்திருக்கலாம். இந்த நிறுவனங்கள் எல்லாமே சமுதாயத்தில் உள்ள பல நல்ல மனிதர்கள் உதவியாலும் மற்றும் பொதுமக்கள் தரும் வரி பணத்தினாலும் செயல்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் அன்றாடு உபயோகப்படுத்துகின்றன அத்தனை சாலைகளும் பொதுமக்களின் வரி பணத்தினால் அமைக்கப்பட்டவையே. நம் நீண்ட தூர பயணத்தில் இரவில் மற்றும் விமானங்களும் உதவுகின்றன. இதையெல்லாம் தனி மனிதன் மட்டுமே செய்துவிட முடியாது. எனவே சமுதாயத்தில் உள்ள பலரின் உழைப்பால் நாம் வாழ்வது சமுதாயத்திற்கு நமது உழைப்பை தருவதே நமது தலையாய கடமை. இதனையே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் வாக்கு. உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்ற பைபிளின் வாக்கு நமக்கு உணர்த்துகின்றது. வயதான முதியோர்கள், உடல் மற்றும் மன ஊனமுற்றோர்கள், ஆதரவற்ற குழந்தைகள் ஆகியோர் சொந்தமாக உழைத்து வாழ முடியாததால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சமுதாயத்திற்கு உண்டு. இந்த சமுதாய கடமையை நிறைவேற்ற வசதி வாய்ப்பு உள்ள ஒவ்வொருக்கும் தங்களால் இயன்ற உதவியை செய்ய முன்வர வேண்டும். தொண்டு செய்வதற்கு முதலில் மனம் விரிவுபட்டு உண்மை நிலையை உணர வேண்டும். எல்லா இறைநிலையின் மலர்ச்சி தோற்றங்களே என்று உணர்வதன் அன்பும் கருணையும் இணைந்து அருள் தன்மையாக மலரும். அதுவே ஒருவரை தனக்கென்ன மட்டுமல்லாது பிறருக்காகவும் வாழும் நிலைக்கு உயர்த்தும். அந்த மனநிலை வந்த பின் உடல், பொருள், அறிவு அனைத்தும் தொண்டிற்காகவே அர்ப்பணிக்கும் தன்மை வந்துவிடுகின்றது. பொருள் வளம் இல்லாதவர்கள் தமது அறிவாற்றலையும் உடலாற்றையும் தொண்டிற்காக அர்ப்பணிப்பர். பொருள் வளம் மிகுந்தவர், உடல் உழைப்பு தர முடியாதவர்கள் தங்களுடைய பொருள் வளத்தில் ஒரு பகுதியை அறிவாற்றலையும் சமுதாய மேம்பாடு கருதி தொண்டாற்றுவர். அறிவாற்றல் மிகுந்த ஞானியர் தங்களை முழுமையாக சமுதாயத்திற்கே அர்ப்பணித்து கொண்டு சமுதாயத்தை நல்வழியில் நடத்துவதை தொண்டாக கொள்வர். இந்த வகையில் அறிவால் தெளிவற்ற அனைவரும் அவரவர்கள் முடிந்த அளவு சமுதாயத்திற்கு தம் பங்கினை ஆற்றி சமுதாய வளமும் நலமும் எந்த வகையிலும் குறைவுபடாது பார்த்து கொள்ளுதல் அவசியமாகும். இக்கருத்தை பல ஞானிகள் கூறியுள்ளனர். தொண்டு செய்து சமுதாயத்தை உயர்த்தியவர்களை பற்றி காணலாம். முதலில் அன்னை தெரசாவின் அருள் தொண்டு. 1910 ஆகஸ்ட் 27 யுகோஸ்லேவியா நாட்டில் பிறந்தவர் அன்னை தெரசா. முதல் உலக போரில் கொடுமைகளால் குடும்பம் பாதிக்கப்பட்டதால் தாய் தந்தை இளம் வயதிலே இருந்து அன்னை தெரசா தாயின் அரவணைப்பிலேயே சிறந்த ஒழுக்க சூழ்நிலையிலும் வளர்ந்தார். இயல்பாகவே சிறுவயது முதற்கொண்டு துறவு மனப்பான்மையுடைய சுடர் விட்டார். இரு உலக போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஐரோப்பா பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்ததையும் தன்னை சுற்றியுள்ள தீவிரமான வறுமை கண்டு மனமுருகினார். ஏழை மக்களின் சேவையில் ஈடுபட அவரது மனம் துடித்தது. தெரசாவின் இயற்பெயர் அக்னேஸ். பிரெஞ்சு நாட்டில் தெரசா மார்டின் என்ற இளம்பெண் துறவி பூண்டார். இறையுணருடன் தன்னை தொண்டு பணியில் ஈடுபடுத்தி கொண்டார். தன்னலங்கருதாது கடும் உழைப்பின் காரணமாக நோய்வாய்ப்பட்ட தெரசா மார்டின் தனது 24 வயதில் இறந்தார். தெரசா பாண்டின் தியாகத் தொண்டால் பரவசமடைந்து கவரப்பட்ட அக்னஸ் தனது பெயரை தெரசா என்று மாற்றிக்கொண்டார். கல்கத்தாவில் உள்ள சிறு கிராமங்களில் தனது தொண்டை தொடங்கினார். மிகவும் வயதாகி கடும் நோயுற்று சாவின் விளிம்பில் ஆதரவற்றிருந்தவர்களுக்கு உரிய உதவி செய்தார். இந்த பணிக்காக பாட்னாவின் முறையான செவிலியர் பயிற்சி பெற்றார். அத்துடன் மொழி பயிற்சியின் அவசியத்தை உணர்ந்த அன்னை தெரசா வங்காளி மொழியை கற்றுத் தேர்ந்தார். சொந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நொந்து நொறுங்கி சாவின் விளிம்பில் அலங்கோலமாக இருந்த முதியவர்களுக்கு உதவினார். இதனை இறைவனுக்கு செய்யும் அருட்பணி தொண்டாக கருதினார். சாவின் விளிம்பில் மிகவும் கைவிடப்பட்ட நிலையிலிருந்த முதியவர்களுக்கு மருத்துவ உதவி, கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி, தனது செயல்களால் பலரை பரவசமூட்டி தனது தொண்டு பணிக்கு தேவையான நிதி ஆதாரங்களை தானே பெருக்கிக் கொள்ளுதல், தூய்மையான மாசுபடாத அன்பும் கருணையும் இணைந்த தொண்டு, வன்முறையும் ஆதிக்கமும் சுரண்டலும் பேராசையும் மிகுந்த உலகிற்கு அன்பையும் தொண்டையும் பக்தியையும் தமது செயல்கள் மூலம் உணர்த்தினார். சமயம், நாடு, இனம், மொழி, வட்டாரம், கொள்கை மற்றும் பல வட்டங்களை தாண்டி கருத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு மனித குலத்திற்கு தொண்டு ஆகியவைகள் அன்னை தெரசாவின் தொண்டுகளின் சிறப்பாகும். மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் இணைந்த மனிதகுல ஒருமைப்பாட்டின் சின்னமாக அன்னை தெரசா சுடர் விடுகிறார். 1979 சமாதானத்திற்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவிற்கு கிடைத்தது. பாரத ரத்னா விருதை இந்தியாவிற்கு வழங்கியது. உலகம் எங்கும் பல்வேறு கௌரவங்களையும் அங்கீகாரத்தையும் பெற்ற அன்னை தெரசா தனக்கு பின்பும் தமது அருட்பணி தொடர்ந்து நடத்திட வழிகளை வகுத்துள்ளார் என்பது பாராட்டுக்குரியதும் பெருமைக்குரியதாகவும் அமைந்துள்ளது. மகாத்மா காந்தி அனைவரின் நலனுக்காகவும் அனைவராலும் பாராட்டப்படுகின்றார். சர்வோதய யோகா நெறியை உலகிற்கு வழங்கியுள்ளார். 1904 சர்வோதயம் என்ற மகத்தான லட்சியத்தை அனைத்து நிலையங்களில் உள்ள மனித சமுதாயத்திற்கும் அறிமுகப்படுத்தினார். தீமை செய்பவருக்கும் நன்மையே செய்தல், எல்லையற்ற அன்பும் கருணையும், மணிக்கும் மனப்பான்மையும், உலகம் ஒரே குடும்பம், இறைவனால் அனைவரும் ஒன்றே போன்ற மகத்தான கருத்துக்களே முன்னதாகவே இருந்த போதிலும் அதற்கான நடைமுறை சித்தாந்தங்களும் நிறுவனங்களும் இயக்கங்களும் உருவாக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அனைவரின் நலனையும் நடைமுறைப்படுத்த மகத்தான மாற்றங்களை எல்லா துறைகளும் எல்லா நிலைகளிலும் தேவை என்று தெளிவோடு காந்தி, போனிக்ஸ் குடியிருப்பு, டால்ஸ்டாய் பண்ணை முதலான ஆசிரமங்களை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினார். தன் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு பரிசோதனையும் முயற்சிகளையும் செய்தார். மக்களுக்காக தொண்டாற்றினார். காந்தியடிகள் பேருண்மை என்ற தத்துவத்தை தனது வாழ்வின் இலக்காக கொண்டார். கடவுளை உண்மை என்று கூறிக்கொண்டிருந்த காந்தியடிகள் தனது 30 கால ஆராய்ச்சிகளில் அனுபவத்திற்கு பின்னர் உண்மையே கடவுள் என்ற முடிவுக்கு வந்தார். மனித வாழ்வே பேருண்மை, முழுமையான உண்மை, அதாவது அப்சல்யூட் ட்ரூத் நோக்கிய பயணம் என விளக்குகிறார். பிழைகள், குற்றங்கள், பாயங்கள், திரிவுகள் இவைகள் திருத்துவதும் மனித்து சீரமைப்பதும் அறிந்த உண்மையின் வழி நின்றலும் காந்தியடிகள் கண்ட வழிமுறைகளாம். காந்தி அகிம்சை 5 பிரிவுகளையும் பல்வேறு உட்பிரிவுகளையும் உடையது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொல்லாமை மற்றும் துன்பம் செய்யாமை, விபத்துக்கள் மற்றும் இயற்கை சீர்வுகளை தவிர்த்தல், பூரண ஆயுத ஒழிப்பு, உணவுக்காகவும் சுயநலத்திற்காகவும் பிற உயிர்களை கொல்லாமை மற்றும் வதைக்காமை, அன்பு, இரக்கம், பரிவு, கருணை, தொண்டு, தியாகம், ஈகை, மனித்தல், பொறுமை, பொதுநலம், ஒப்புரவு, கூட்டுறவு, உதவி, பகிர்தல் போன்றவற்றையும், அகிம்சை வழி செய்யல், அகிம்சை வாழ்வியல், அகிம்சை உலகை உருவாக்க நிவாரண பணி, நிர்மாண பணி, அமைதி வழியில் சிக்கல்களுக்கு தீர்வு, நீதிக்காக அகிம்சை வழியில் போராட்டம், அகிம்சை அரசியல், அகிம்சை பொருளாதாரம், அகிம்சை கல்வி, அகிம்சை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் அகிம்சை தகவல் தொடர்பு, நேர்மையான வழிமுறை, அனைத்து துறைகளிலும் கடையவர் நலன் முதல் முழுமை மற்றும் பூரண வளர்ச்சி, உண்மை, உணரப்படும் உண்மையின் அளவுக்கேற்ப அகிம்சை அளவு உயர்த்தல் போது என காந்தியின் அகிம்சை பிரிவுகளில் உட்பிரிவுகளாக அமைந்துள்ளவை. மொத்தத்தில் இறைநிலையின் ஆட்சி இவ்வுலகில் மலர்ந்திட காந்தியடிகள் அயராது முயன்றார். தன்னுடைய உயரிய கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் உலகுக்கு தந்தவுடன் தமது தனி வாழ்விலும் சமூக செயல்பாட்டிலும் நடைமுறைப்படுத்தி வழிகாட்டியுள்ளார். காந்தியடிகள் இயல்பிலேயே உண்மையாக நடந்திட முயன்றார். உண்மையின்றி பொய்யாமையாக நடந்த பொழுது அவரது மனச்சான்று உறுத்தியது. தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு பெற்று மாறி நடந்தார். பொய்மையின்றி நேர்மையோடு சிந்தனை உணர்வோடு செயலுக்கிடையே வேற்றுமையின்றி திருப்பின்றி நடப்பது என்பது காந்தியின் வாழ்வில் எல்லா நிலைகளும் பார்க்க முடிந்தது. மக்கள் தலைவராக அரசியலில் பெரும் பணியாற்றிய நிலையிலும் அவர் உண்மையாக இறுதி வரை சுடர்விட்டார். அன்பும் தொண்டும் கருணையுமே பேரானந்திற்கான வழிகள் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தார். நோய்வாய்ப்பட்டிருந்த தந்தைக்கு பணிவிடை செய்வதை பேரின்பமாக உணர்ந்தார். தென்னாப்பிரிக்காவில் போர்க்களங்களில் தொண்டற்படை நிறுவி மருத்துவ உதவி செய்தார். தன்னை கொல்ல முயன்றவர்களிடமும் கருணை காட்டினார். மனிதல் அவர் இயல்பாயிற்று. பழிவாங்கும் உணர்வும் வெறுப்பும் பகைமையும் அவரிடம் இல்லை. தொழுநோயாளிகளுக்கு நேரடியாக தொண்டு புரிந்தார். புகழின் உச்சக்கட்டத்திலும் ஏழை போலவே மிக எளிய வாழ்வை வாழ்ந்தார். கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக சென்று அவர்களது துயரங்களில் பங்கேற்று தேவையான உதவிகளை செய்தார். அகிம்சை வழியில் அந்நீதிகளை எதிர்த்தார். வன்முறையை ஒருபோதும் ஆதரிக்காமல் இந்திய விடுதலைக்காக அகிம்சை வாழ்வில் போராடினார். இவ்வாறு தொண்டின் மேன்மையை பற்றி தன் வாழ்வின் அவ்வாறே நடந்து காட்டி மக்களும் இவ்வாறு தொண்டு செய்ய வேண்டும் என்று தொண்டின் மேன்மையை கூறியுள்ளார். இவ்வாறே மனிதகுலம் அனைவரும் தொண்டின் மேன்மையை பற்றி அறிய வேண்டும். இதுவே அவர்களுக்கு நாம் செய்யும் ஒரு கைமாறாக அமைகிறது.
தொண்டின் மேன்மையை பற்றி நமக்கு எடுத்துச் சொன்னவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் விரிவாக்க முதுகலை மாணவர் சிந்துஜா.